எங்கள் அரசரே போற்ற பெருக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொள்பவர் நீரொருவரே. ஆயந்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 26, இறை வார்த்தைகள் 14-25 முடிய. அக்காலத்தில் 12 ஒருவராகிய யூதாசு இஸ்காரியோத் தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவில் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துன்ன நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாட போகின்றேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு குடித்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிடமகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகின்றான். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுப்பவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி நானோ என அவரிடம் கேட்க, இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உன் எதிரி நண்பனாக மாற 1000 வாய்ப்புகள் கொடு. ஆனால் உன் நண்பன் எதிரியாக மாற 1 வாய்ப்பு கூட கொடுக்காதே. இறையேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஜானும் ஜோசப்பும் பக்கத்து வீட்டுக்காரங்க. ரெண்டு பேருமே நல்லதொரு குடும்பத்தை கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று ஓய்வு நேரம் கிடைத்தவுடனே அவர்களுக்கென்று ஒரு மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்கு இருக்கின்றது. என்ன பொழுதுபோக்கு என்று பார்க்கும் பொழுது, 2 நபர்களுமே தங்களை தயார் செய்து கொண்டு தங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒரு சிறிய ஓடைக்கு சென்று அங்கு மீன் பிடிப்பது அவர்களுக்கு ஒரு வழக்கமான செயலாகவும் ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்காகவும் அவர்கள் எண்ணிக்கொண்டு அந்த மீன் பிடிப்பதற்காக அன்று அவர்கள் சென்றார்கள். எனவே 2 பேரும் தனித்தனியாக தங்களுக்கு மீன் பிடிப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும், தூண்டில்களையும், அந்த முள்களையும் புழுக்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். 2 பேருமே தனித்தனியாக அமர்ந்து மீன் பிடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்பொழுது ஜானுடைய தூண்டிலானது முதலில் ஒரு மீன் சிக்குகின்றது. அந்த மீனானது பெரிய மீனாக இருந்தது. எனவே அதை எடுக்கின்றான். எடுத்து அதை பத்திரமாக தான் கொண்டு வந்த அந்த ஐஸ் பெட்டியின் மீது உள்ளே வைக்கின்றான், கெட்டு போகாமல் இருப்பதற்காக. ஆனால் ஜோசப்புக்கு இன்னும் எந்த ஒரு மீனும் கிடைக்கவில்லை. அவரும் காத்து கொண்டிருக்கின்றார். ஜானுக்கு பார்க்கும் பொழுது மீண்டுமாக சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அனைத்தையும் பிடித்து அந்த பெட்டிக்குள்ளாக வைத்து விடுகின்றான். அப்பொழுது அவனுடைய பெட்டியானது நிரம்பி விட்டது. எனவே அவன் வீட்டிற்கு செல்லலாமா என்று முடிவெடுக்கின்றார். ஆனால் ஜோசப்புக்கு எந்த ஒரு மீனும் கிடைக்கவில்லை. எனவே அவனுக்கு அருகில் சென்று அவரை உற்சாகப்படுத்துவோம், அவரை பார்ப்போம் என்று அவருக்கு அருகில் செல்கின்றார். அப்பொழுது இரண்டு பேரும் பேசிக்கொள்கின்றார்கள். என்ன ஜோசப், உனக்கு எதுவும் மீன் கிடைக்கவில்லையா? இல்லை, கிடைக்கும், நான் காத்திருக்கேன், நிச்சயமாக எனக்கு மீன் கிடைக்கும் என்று ஜோசப் அவர்கள் உறுதியாக நிச்சயமாக சொல்லுகின்றார்கள். எனவே நேரம் போய்கொண்டிருக்கிறது. நானாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணவா, உனக்கு உதவி பண்ணவா என்று ஜானானவர் கேட்கின்றார். ஆனால் ஜோசப், இல்லை இல்லை, நானே பார்த்து கொள்கிறேன் என்று அவர் முழு மூச்சாக தேடி பார்க்கின்றார். அப்பொழுது ஒரு மீனானது சிக்குகின்றது. அந்த மீனானது பெரிய மீனாக இருக்கிறது. அதை எடுக்கின்றார். எடுத்து மீண்டுமாக அதை ஆற்றில் விட்டு விடுகின்றார். ஜானுக்கு புரியவில்லை. மீண்டுமாக ஜோசப் தன்னுடைய தூண்டிலை போட்டு மீனை பிடிக்க ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது மீண்டுமாக ஒரு பெரிய மீன் மாட்டுகின்றது. அதையும் தூக்கி அவர் குளத்தில் எரிந்து விடுகின்றார். ஜானுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவிடம் கேட்டே விடுவோம் என்று ஜோசப்பிடம் கேட்கின்றார். எதற்கு மீனை பிடித்து மீண்டுமாக குளத்திற்குள்ளாகவே விட்டு விடுகிறாய் என்று கேட்கும் பொழுது ஜோசப் அவர்கள் சொல்கின்றார், இந்த மீன் பெரிய மீனாக இருக்கிறது. என்னுடைய வீட்டில் இருக்கின்ற தோசைக்கல்லோ சிறிதாக இருக்கிறது. எனவே இந்த மீனை வைத்து என்னால் சமைக்க முடியாது என்று அவர் மறுக்கின்றார். அப்பொழுதுதான் ஜான் சிரிப்பாக சொல்கின்றார், உனக்கு வர வாய்ப்புகளை நீ தவற விடாதே. வருகின்ற அந்த பெரிய மீனையை பிடித்து அதை இரண்டாக வெட்டி அதை நீ உன்னுடைய வீட்டில் வைத்து சமைக்கலாமே என்று சொல்கின்றார். அப்பொழுதுதான் ஜோசப்புக்கு புரிகிறது, ஐயோ, நான் பல வாய்ப்புகளை இழந்து விட்டேனே என்று அவர் துடிக்கின்றார். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இது ஒரு சிறிய கதைதான். வாய்ப்புகளை நாம் எவ்வாறாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த கதையின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இதற்கும் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்திக்கு என்ன தொடர்பு என்று பார்க்கும் பொழுது, இயேசுவை யூதாஸ் இஸ்காரியோத்து காட்டி கொடுக்கின்றார். யூதாஸ் இஸ்காரியோத்தை பற்றி பலவிதமான பல பேச்சுகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றன. யூதாஸ் இஸ்காரியோத் கடவுளால் படைக்கப்பட்ட படைப்பு. அவர் மிகப்பெரிய ஒரு கருவி. அவர் காட்டி கொடுத்த காரணத்தினால் மட்டும்தான் ஆண்டவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அதன் மூலியமாக தான் நமக்கு மீட்பு கிடைத்தது. எனவே யூதாஸ் இஸ்காரியோத்து அவர் ஒரு மிகப்பெரிய எதிரி அல்ல, நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கருவி, ஆசீர்வாதம் என்று பலரும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் ஏற்கனவே யூதாஸின் வழியாக ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை தான் அவர் நிறைவேற்றியிருக்கின்றார். அவரை எதிரி என்று யாரும் சொல்லாதீர்கள், நம்பிக்கை துரோகி என்று அவரை சொல்லாதீர்கள் என்று ஒரு பெருங்கூட்டமானது இணையதளத்தின் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக அறிந்து வைத்திருப்பீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. இப்படியாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த யூதாஸ் இஸ்காரியோத்திற்கு எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே காட்டி கொடுக்க போகிறார் என்ற திட்டத்தை கடவுள் அறிந்து வைத்திருந்தாலும் அவன் மனமாற வேண்டும் என்பதற்காக அவருக்காக பல வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு முன்பாக பட்டியலிடுகின்றேன். முதல் வாய்ப்பாக யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுக்கின்றார். ஆண்டவர் தன்னுடைய இறையாட்சி பணிக்காக சீடர்களை அழைக்கின்றார். 72 சீடர்களை அழைக்கின்றார். அந்த 72 சீடர்களில் 12 நபர்களை தேர்ந்தெடுத்து கொள்கின்றார். அந்த 12 நபர்களில் யூதாஸ் இஸ்காரியோத்தும் ஒருவர். எனவே 72 நபர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை கடவுள் யூதாஸ் இஸ்காரியோத்திற்கு கொடுத்திருக்கின்றார். எனவே ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவரோடு சீடராக இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவருக்கு கொடுத்திருக்கின்றார். இதுதான் யூதாஸுக்கு இறைவன் கொடுத்த முதல் வாய்ப்பாக அமைகின்றது. இந்த வாய்ப்பை அவர் முறையாக பயன்படுத்தினாரா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது வாய்ப்பை கடவுள் யூதாஸுக்கு கொடுக்கின்றார். என்ன வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்கின்றார். மத்தேயு நற்செய்தி பிரிவு 10 இறை வார்த்தைகள் 7-8 வரை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்கின்றார். விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்ற நற்செய்தியை மக்களிடத்தில் பரப்ப வேண்டும், மேலுமாக நலம் குன்றியவர்களை குணமாக்க வேண்டும், இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்ய வேண்டும், தொழு நோயாளர்களை குணப்படுத்த வேண்டும், பேய்களை ஓட்ட வேண்டும் என்ற பல்வேறு விதமான அதிகாரங்களை சீடர்களுக்கு கொடுக்கின்றார். யூதாசுக்கும் அதே அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஒரு இறந்து போன நபரை உயிர்த்தெழச் செய்வது என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கடவுள் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த வாய்ப்பை யூதாசு இஸ்காரியோத்து பயன்படுத்தினாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆண்டவர் மூன்றாவதாக அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். என்ன வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது இறைவனோடு உடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 இறைவார்த்தை 1 நாம் வாசிக்கின்றோம். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே இருந்தார்கள். எனவே மலைப்பொழிவினுடைய ஆரம்ப செய்தியாக இருக்கிறது. மலைப்பொழிவில் ஆண்டவர் பலவிதமான இறை வாக்குகளை தன்னுடைய மக்களுக்கும் சீடருக்கும் அறிவித்தார். மக்கள் எல்லாம் தூரமாக இருக்கின்றார்கள், ஆனால் தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் தன்னோடு வைத்துக் கொள்கின்றார். தான் அழைக்கப்பட்ட அனைத்து சீடர்களும் தம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் அழைத்தார். எனவே ஆண்டவரோடு உடன் இருக்கின்றார், ஆண்டவரோடு பயணிக்கின்றார், ஆண்டவரோடு உணவு உண்கின்றார், ஆண்டவரோடு அவர் உறங்குகின்றார், ஆண்டவரோடு அவர் ஜெபிக்கின்றார். இப்படியாக ஆண்டவரோடு உடன் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய வாய்ப்பை சீடர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அதில் யூதாசு இஸ்காரியோத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆனால் இந்த வாய்ப்பை யூதாசு முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. லூக்கா நற்செய்தி பிரிவு 15 நாம் வாசிக்கின்றோம். ஊதாரி மைந்தனுடைய ஓமை. ஊதாரி மைந்தனுடைய ஓமையில் கதாநாயகனாக வருகின்ற அந்த ஊதாரி மகன் தந்தையை விட்டு விலகி செல்கின்றான். ஆனால் விலகி சென்ற அந்த மகன் தந்தையினுடைய உள்ளத்தை முழுமையாக புரிந்து கொள்கின்றார். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் முழுமையாக அறிந்து கொண்ட ஒரு நபராக இருக்கின்றார். ஆனால் அருகே இருக்கின்ற அந்த மூத்த மகன் தந்தையினுடைய இல்லத்திற்கு செல்வதற்கு கூட தயங்கி கொண்டு வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருக்கின்றார். எனவே யார் மிக அருகில் இருக்கின்றார்கள் என்பதை இந்த ஓமையின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே அப்படிப்பட்ட தந்தையோடு இறைவனோடு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கடவுள் யூதாசுக்கு கொடுக்கின்றார். அடுத்தபடியாக தான் செய்கின்ற அனைத்து வல்ல செயல்களிலும் தன்னுடைய சீடர்களை உடன் இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக யூதாசும் ஆண்டவருடைய அருகில் தான் இருக்கின்றார். 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் கொண்டு 5000 நபருக்கு உணவு அளித்த போது யூதாஸ் அங்கு இருக்கின்றார். பல நோயுற்றோர்களை குணமாக்கும் பொழுது அவருடன் இருக்கின்றார். தொழு நோயாளர்களை எல்லாம் குணமாக்கும் பொழுது அங்கு யூதாஸ் இஸ்காரியோத்தும் இருக்கின்றார். இப்படியாக பல்வேறு விதமான வல்ல செயல்களை செய்யும் பொழுது தன்னுடைய சீடர்கள் உடன் இருக்கின்றார்கள், அதோடு யூதாசும் உடன் இருக்கின்றார். ஆண்டவரை முழுமையாக அவர் புரிந்து வைத்திருக்க வேண்டும், ஆனால் அவர் புரிந்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதற்கு அடுத்தபடியாக யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு மட்டும் தனியான ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார், ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். என்ன வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது பணத்தை நிர்வாகம் செய்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். எனவே 12 நபர்களில் பல நபர்கள் மிகவும் திறமைசாலியாக இருந்தார்கள். மத்தேயு லேவி என்ற மத்தேயு சுங்கசாடியில் அமர்ந்து அவர் பணத்தை கையாண்டு கொண்டிருந்தார். எனவே பணத்தை கையாள்வதில் மிகச்சிறந்த நபராக மத்தேயு என்பவர் இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் அவரை தேர்ந்து கொள்ளவில்லை. மேலுமாக பேதுரு சீமோன் அந்திரேயா போன்றவர்கள் கடல் தொழிலை செய்து மீன்களை பிடித்து அதை விற்று பல்வேறு விதமான பணத்தை பெருக்குகின்ற அந்த தொழிலை செய்தார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்தை மட்டும் தேர்ந்து கொண்டு பணத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த பொறுப்பை அவருக்கு கொடுக்கின்றார். எனவே அதை முறையாக அவன் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுக்கின்றார் ஆண்டவர். ஆனால் அதை அந்த வாய்ப்பை அவர் முறையாக பயன்படுத்தினாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. மேலுமாக ஆண்டவர் ஒரு பரிசேயருடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பாவியான பெண் ஆண்டவரை தேடி வந்து தான் வைத்திருந்த ஒரு விலை உயர்ந்த நறுமண தைலத்தை கொண்டு தன்னுடைய கூந்தலால் ஆண்டவருடைய பாதத்தை துடைத்து கொண்டிருக்கின்றார். அதை பார்க்கும் பொழுது யூதாஸ் சொல்கின்றார், இந்த தைலத்தை விற்று ஏழைகளுக்கு நாம் பகிர்ந்து கொடுத்திருக்கலாமே என்று அவர் சொல்லும் பொழுது உடனிருக்கின்ற சீடர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அதை யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியில் பதிவு செய்கின்றார். யோவான் நற்செய்தி பிரிவு 12 இறைவார்த்தில் 6 நாம் வாசிக்கின்றோம், ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடன் என்பதால் இப்படி அவன் கேட்கின்றான். பணத்தை அவன் தன்னுடைய பையிலிருந்து அடிக்கடி எடுப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சீடர்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவன் ஒரு திருடன் என்றாலும் ஆண்டவர் அவரை கண்டிக்கவில்லை, புறம்பே அவரை தள்ளவில்லை. எனவே இப்படியாக ஒரு வாய்ப்பையும் கொடுக்கின்றார். இறுதியாக யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கிறார். அதை தான் என்ற நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், இதோ என்னோடு இருப்பவன், என்னோடு பந்தியில் அமர்ந்து உணவு உண்பவன் என்னை காட்டி கொடுக்க போகின்றான் என்று ஆண்டவர் யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கின்றார். ஒவ்வொரு சீடர்களும் சொல்கின்றார்கள், நானா நானா என்று. இறுதியாக யூதாஸும் கேட்கின்றார், ஆம் நீதான் என்று ஆண்டவரும் சொல்கின்றார். இப்படியாக ஆண்டவரே நேரடியாக அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார், ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கின்றார். இந்த எச்சரிக்கையை கேட்டு அவர் மனமாறி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக பணத்தின் மீது ஆசை கொண்டு பொருளாசையின் காரணமாக 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற அவனும் ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தான். ஆண்டவரை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தான். அன்பார்ந்தவர்களை, தொடக்கத்தில் கூறிய அதே வார்த்தை தான், உன் எதிரி நண்பனாக மாற நீங்கள் 1000 வாய்ப்புகள் கொடுக்கலாம், ஆனால் உன் நண்பன் எதிரியாக மாற ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க கூடாது என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே பாவியாக எதிரியாக இருக்கின்ற யூதாஸ் மனமாற வேண்டும் என்று ஆண்டவர் பல வாய்ப்புகளை கொடுக்கின்றார். ஆனால் அனைத்து வாய்ப்புகளையும் அவர் பொருட்படுத்தவில்லை. மிகப்பெரிய பொறுப்பையெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், அதனுடைய மதிப்பை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் செவிமடுக்கவில்லை. ஆண்டவருடைய வல்ல செயல்களை அவர் பார்த்திருந்தும் கண்ணால் கண்டும் அந்த நம்பிக்கை இல்லாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால் தான் இறுதியாக அவர் பொருளின் மீது ஆசை கொண்டு 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கின்றார். யூதாசு குற்றத்தை உணர்ந்து அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து இறந்து விடுகிறார் என்பதை விவிலியமானது பதிவு செய்கின்றது. ஆனால் யூதாசினுடைய குணம், யூதாசினுடைய பண்பு இன்னமும் நம்முடைய உலகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை யூதாசாக கூட நாமும் இருக்கலாம். காரணம், நாம் பாவியாக இருக்கின்றோம். இந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட கடவுள் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். திருப்பலியின் வழியாக, இறைவார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார். ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நாம் பாவ சங்கீர்த்தனம் பெற்று பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு மீண்டுமாக நாம் ஆண்டவரோடு உயிர்ப்பில் மகிழ வேண்டும் என்பதற்காக ஒரு மிகச்சிறந்த அருள் அடையாளத்தை நம்முடைய திரு அவையானது கொடுத்து வைத்திருக்கின்றது. அந்த வாய்ப்பையும் நாம் மறுதளித்து விடுகின்றோம். மேலுமாக நம்முடைய வீட்டில் இருக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரிய பெருமக்கள், பெரியோர்கள் அனைவரும் சொல்கின்றார்கள், நீ பாவியாக இருக்கின்றா, நீ தவறு செய்து கொண்டிருக்கின்றா, நீ மன்னிப்பு பெறு, மீண்டுமாக திரும்பி வா என்று. பலரும் இறைவார்த்தையின் வழியாக, இறைவனுடைய சாயலாக இருந்து கொண்டு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள், வாய்ப்பை கொடுக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டுமாக நாம் பாவத்திலேயே விழுந்து கிடக்கின்றோம். எனவே நம்முடைய பாவத்தினால்தான் ஆண்டவர் சிலுவை மரத்தில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு கடவுளாக, உன்னத கடவுளாக அவர் இருக்கின்றார். எனவே இன்னமும் யூதாசு உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். அவருடைய பண்பானது நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆனால் கடவுள் நமக்கு வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி மனம் திரும்பி ஆண்டவரோடு நல்ல உறவோடு வாழ இந்த புனித வார காலங்கள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து மன்றாடுவோம், இறை ஆசீர் பெறுவோம். வாருங்கள்.
இதோ வருகிறேன் உம்மாலய பேடம் பணிந்து தருகிறேன் இனியும் திருப்பாதம். இதோ வருகிறேன் உம்மாலய பேடம் பணிந்து தருகிறேன் இனியும் திருப்பாதம். இறைவா
அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் கூடமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுளவுமை வேண்டுகின்றோம். ஓம் திருமகனுடைய பாடுகளின் மறைநிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வாழ தூதர் புகழுகின்றன. தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உன் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது:
தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். எனவே நீ தூயவராக இருப்பது போல மனிதரும் தூய்மை அடைய உலகத்தின் தொடக்க முதல் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றீர். உம் மக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அவற்றின் மீது தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவரில் நாங்கள் உம் பிள்ளைகளாக இருக்கின்றோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம். மீண்டும் உம்மிடம் வர நாங்கள் வலுவற்றவரானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழுந்தீர். எவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகிய உம் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் நடுவே விரித்து முது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே சிலுவையில் சிந்தப்பட்டிருந்த தம் இரத்தத்தால் அனைத்தும் தம்மில் ஒப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்த அவர் இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமாது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமாது
ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையுமான அமைதியுமாகியவும் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளங்களிலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். உண்மையும் இரக்கமுள்ள இறைவா, உம் மகனுடைய திருவருகே எதிர்நோக்கியிருக்கும் நாங்கள் மனிதரை உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் பழிபொருளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். கனிவு மிக்க நல்ல தந்தையே, உம் திருமகனின் வழியில் நீர் உம்மோடு இணைத்து கொண்ட மக்களை கண்ணோக்கி எறலும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்றவர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக. அவ்வுடல் உள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவதாக. எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மெதுகாய தேவதாஸ் அம்புரோஸ் இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றிணைக்க எங்களுக்கு அருள் புரியும். பெயருபெற்ற கனியும் கடவுளின் தாயுமான மரியா, பெயருபெற்ற திருத்தூதர்கள் புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்பொழுது நினைவு கூறும் இறந்து போன சகோதர சகோதரிகளோடும் நாங்களும் புனிதரோடு புனிதர்களாக விண்ணக உரிடத்தில் உம் திருமுனிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்க செய்தலும். அந்த நாளில் நாங்கள் புதுப்படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவக்காயங்களிலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் இவரே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பு
கீப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவ, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போம் ஆக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக,
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். தன்னை காட்டி கொடுத்த யூதாசு மனமாற பல வாய்ப்புகளை கொடுத்த இறைவன் நமக்கும் மனமாற பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவருடைய அழைப்புக்கு ஏற்ற வாழ்வை வாழ நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கின்ற உண்மையான தேவனும் மீட்பரும் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, தோ மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம்முடைய உயிரை கொடுப்பதற்காகவே வந்தார். அப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராக இருக்கின்றார். நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். தம்முடைய வலக்கையால் நம்மை தாங்கிக் கொள்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை தந்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவரை நோக்கி நாம் போற்றுவோம், புகழுவோம். இதோ ஆண்டவரை புகழ்வதற்கு நமக்கு தடையாக இருக்கின்ற இந்த பாவத்தை எல்லாம் நாம் எண்ணி பார்ப்போம். பாவியாக இருக்கின்ற நாம் பாவத்திலிருந்து முழுமையாக வெற்றி பெற்று அவருடைய இரத்தத்தின் வழியாக நாம் கழுவி ஆண்டவருடைய உயிர்ப்பிலும் நாம் அனைவரும் பங்கேற்கின்ற நல்ல மக்களாக வாழ இந்த பாடல் வழியாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம்.